அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. ஜனவரி மாதம் 21 நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் கொண்டு வந்துள்ளது குறித்த செய்தி.
இப்ப கடைசியில இது ஒரு முடிவுக்கு வந்திருக்குன்றதுல மிகுந்த சந்தோஷப்படுறோம். இதுக்கு தூண்டுகோலாக இருந்த இளைஞர்களுக்கு இந்த வெற்றி முழுமையாக சொந்தமாகணும் என்னுடைய எண்ணம்.
ஜல்லிக்கட்டு அவசர சட்டம் கொண்டு வரப்பட்ட பின்னும் போராட்டக்காரர்கள் களைய மறுத்தது குறித்த செய்தி.
இந்த மாணவ மணிகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்களோ, யார் யார் காலையோ உயர்த்துக்கு பதில் இந்த குழந்தைங்க கால விழலாமே, இவங்க கிட்ட நம்ம வந்து நிக்கலாம் அப்படிங்கிற ஒரே கருத்துக்காக தான் இன்னைக்கு இடம் எங்களுக்கு தெரியல, போற இடம்லாம் நாங்க போயிட்டோம்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கையை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழி இளம்பருதி.
அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்டு டிரம்புக்கு எதிராக பெரியதொரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு வாஷிங்டனில் பெண்கள் உரிமை குழுக்கள் கூடி வருகின்றன. இதுபோன்ற போராட்டங்கள் உலக அளவில் நடத்தப்பட்டு வருகின்றன. அமெரிக்க குடியரசுக் கட்சியின் நிர்வாகத்தில் தங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படும் என்று பெண்கள் அஞ்சுகின்றனர். வாஷிங்டனில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 200,000 பேர் கூடி பேரணி நடத்துவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தன்னுடைய முதல் அலுவலக நாளில் காலை ஜபத்தில் பங்கு கொண்ட பின்னர் டொனால்டு டிரம்ப் உளவுத்துறை சேவைகளில் ஒன்றான CIA எனப்படும் அமெரிக்க மத்திய புலனாய்வுத்துறையின் தலைமையகத்திற்கு சென்றுள்ளார்.
அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பொறுப்பேற்றதிலிருந்து தன்னுடைய முதல் கருத்தை பதிவு செய்துள்ள ஜெர்மன் சான்சலர் ஏங்கலா மெர்க்கல், இனிவரும் ஆண்டுகளில் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்குமான உறவானது முக்கியத்துவம் குறைந்ததாக இருக்காது என்று கூறியுள்ளார். ட்ரம்ப் வெள்ளிக்கிழமையன்று ஆற்றிய உரையில் அவரது நம்பிக்கைகள் குறித்து தெளிவாக குறிப்பிட்டுள்ளதாகவும், ஆனால் வர்த்தகம் மற்றும் இராணுவ கூட்டணி பங்களிப்புகள் போன்ற பகுதிகளில் விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ள தான் வேலை செய்ய வேண்டி இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். டொனால்டு டிரம்புடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட ரஷ்யா நம்பிக்கொண்டிருப்பதாக அதிபர் புதினின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கருத்து கூறியுள்ளார்.
ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற பிரிட்டன் வாக்களித்திருப்பது ஒன்றியம் முழுக்க ஒட்டுமொத்த தொடர் விளைவு ஒன்றை ஏற்படுத்தும் என்று தீவிர வலதுசாரி கட்சிகளின் மாநாட்டின் ஒன்றில் பிரான்சின் தேசிய முன்னணி கட்சியின் தலைவர் மொரைன் லே பென் தெரிவித்துள்ளார். இதே கருத்துக்களை பிரதிபலித்த நெதர்லாந்து அரசியல்வாதி கிரீட் வில்டர்ஸ் நாட்டுப்பற்றுமிக்க வசந்த காலத்தை தொடங்கியுள்ளதாக ஜெர்மனியின் ஹெப்லான்ஸ் நகரில் கூடியிருந்த பார்வையாளர்களிடம் கருத்து தெரிவித்துள்ளார். ஆனால் கிறிஸ்தவ ஜனநாயக அரசியல்வாதியான எமர் பாரூக் தீவிர வலதுசாரிகள் ஐரோப்பா மீது வெறுப்பு என்ற விஷயத்தில் மட்டுமே ஒன்றுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
நெதர்லாந்தில் $70 மில்லியன் மதிப்புள்ள வைரங்களை கொள்ளையடித்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்பட்ட 7 பேரை கைது செய்திருப்பதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். டச் நாட்டை சேர்ந்த 5 ஆண் மற்றும் 2 பெண் என மொத்தம் 7 பேர் ஆம்ஸ்டர்டாம் மற்றும் ஸ்பெயினில் உள்ள வெலன்சியா நகரில் கைது செய்யப்பட்டனர். 2005 ஆம்ஸ்டர்டாமில் உள்ள ஷிபோல் விமான நிலையத்தில் மிகவும் பாதுகாப்பான இடம் என்று கருதப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து விமான நிலைய பணியாளர்களைப் போல உடையணிந்து வந்த ஆயுதம் தாங்கிய குழு ஒன்று விமானத்திற்குள் ஏற்றப்பட இருந்த ரத்தினக்கற்கள் அடங்கிய வாகனத்தை கடத்திச் சென்றது.
சீனாவின் மத்திய பகுதியில் உள்ள ஹூனான் மாநிலத்தின் சிறியதொரு ஹோட்டல் ஒன்று நிலச்சரிவில் புதையுண்டதில் 12 பேர் பலியாகியுள்ளனர். இந்த கட்டடத்தின் இடிபாடுகளில் புதையுண்டு காணாமல் போயிருப்போர் உயிருடன் இருக்கலாம் என்ற நம்பிக்கையில் இரவு முழுவதும் மீட்புதவி பணியாளர்கள் தேடியுள்ளனர். ஆனால் அவர்களின் பூத உடல்களை மட்டுமே அவர்கள் கண்டறிந்துள்ளனர். 3000 கன அடி நில இடிபாடுகள் செங்குத்தாக சரிந்து இந்த ஹோட்டலை மோதியுள்ளன என்று சீனாவின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமான ஷின்ஹுவா கூறியுள்ளது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். தமிழக கண்ணோட்டம். கடந்த ஒரு வார காலமாக இளைஞர்கள் நடத்திய போராட்டம் காரணமாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அவசர சட்டத்தை இன்று தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை தர நேர இலையில் காத்திருக்கிறார் முரளி. முரளியுடன் பேசலாம். முரளி, அவசர சட்டம் தமிழகத்தில் பிறப்பிக்கப்பட்டுவிட்டது என்ற தகவல்கள் கேட்டும் அது பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க.
அதாவது தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு நிரந்தரமாக உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கும் நிலையில் இது தொடர்பான வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அதன் காரணமாக இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை தமிழகத்தில் நடத்த முடியவில்லை. ஆகவே அது தொடர்பாக தமிழகம் முழுவதும் கடந்த 5 மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையிலும் சரி, மதுரை தமுக்க மைதானத்திலும் சரி, பெரிய எண்ணிக்கையில் மக்கள் குழுமி இந்த போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக. இந்த நிலையில்தான் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு ஏதுவாக இன்று ஒரு அரசியல் சட்டத்தை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது. இதன் காரணமாக ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான தடை நீங்கி இருக்கிறது என்று தமிழக முதல்வர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே நாளை ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பாலமேடு ஆகிய பகுதிகளில் நடக்கவிருக்கின்றன. ஆனால் போராட்டக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அவசர சட்டம் என்பது ஒரு தற்காலிக ஏற்பாடு என்றே அவர்கள் கருதுகிறார்கள். ஆகவே இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேண்டும் என்று அவர்கள் கோருகிறார்கள். ஆனால் தமிழக முதலமைச்சர் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவசர சட்டம் என்பதே சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு அது ஒரு நிரந்தர சட்டமாகிவிடும், ஆகவே அஞ்ச தேவையில்லை என்று சொல்கிறார். இருந்த போதும் போராட்டக்காரர்கள் சமாதானம் அடையவில்லை.
முரளி, அவங்க இன்னும் போராட்ட களத்தில் இருக்காங்களா? அவங்க கலைந்து செல்வதற்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கப்பட்டு வருதா?
போராட்டக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் போராட்டங்கள் நடந்து வருகிறதோ அந்தந்த இடங்களில் போராட்டக்காரர்கள் தொடர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். சென்னை பொறுத்த வரைக்கும் மெரினா கடற்கரையில் பெரிய எண்ணிக்கையில் கூடியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வரை இன்று மாலையில் அந்த இடத்தில் இருந்திருப்பார்கள். தொடர்ந்தும் கூட பொதுமக்கள் மெரினா கடற்கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக. அரசு பொறுத்தவரை அவர்களை கலைப்பதற்கான எந்த ஏற்பாடுகளையும் செய்யவில்லை. இருந்த போதும் அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் தங்களுடைய போராட்டங்களை நிறுத்திக்கொள்ள.
ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருதா முரளி?
அதாவது பேச்சுவார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் அரசு நேரடியாக இந்த மாதிரியான அறிக்கைகளின் மூலம் அவர்களிடம் சொல்கிறது. இப்போது ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்துவிட்டோம், நாளை நானே ஜல்லிக்கட்டு போட்டிகளை தூக்கி வைக்கிறேன் என்றெல்லாம் முதல்வர் அறிவித்து விட்டார். அதே போல இன்று அவர் மதுரைக்கும் சென்றடைந்து விட்டார். நாளை காலையில் அலங்காநல்லூரில் நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகளையும் அவர் துவக்கி வைக்கவிருக்கிறார். இருந்த போதும் போராட்டக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னபடி இது ஒரு நிரந்தர ஏற்பாடு இல்லையோ என்ற அச்சம் இருக்கிறது. யாரேனும் நீதிமன்றத்திற்கு சென்று இந்த சட்டத்திற்கே தடை வாங்கிவிட்டால் அடுத்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடப்பதில் பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்று கருதுகிறார்கள்.
நன்றி நன்றி முரளி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. அடுத்ததாக, ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அவசர சட்டத்தை பிறப்பிப்பதற்காக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்று ஒரு உரையாற்றினார். அது குறித்த தகவல்களை தருகிறார் மணிவண்ணன்.
ஜல்லிக்கட்டு குறித்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அவசர சட்டம் எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வைக்கப்படும் என்பதால் தமிழ்நாட்டில் இயல்பு நிலை திரும்பும், போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அனைவரும் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவர் என்ற நம்பிக்கையுடன் இருப்பதாக தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை மதிக்கும் வகையிலும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டும் மக்களின் உணர்வுகளை மனதில் கொண்டும் விலங்குகள் வன்கொடுமை தடுப்பு அவசர சட்டம் 2017 என்ற அவசர சட்டத்தின் மூலம் தற்போது நிலுவையில் உள்ள மத்திய சட்டமான 1960 விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தை திருத்தி ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு விலக்களிக்க வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அவசர சட்டம் வெளியிட்டால் போதாது, ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்கு சட்டப்பூர்வமாக நிரந்தர தீர்வு வேண்டும் என்று சென்னையில் போராட்டக்காரர்கள் கோரிக்கையை வைத்து போராட்டத்தை கைவிட முடியாது என்று கூறி வரும் பின்னணியில் ஆளுநரின் இந்த அறிக்கை வந்திருக்கிறது. அவசர சட்டம் கொண்டு வந்த பின்னணியை விளக்கிய ஆளுநர், சட்டமன்றம் எதிர்வரும் 23 கூடவிருக்கும் நிலையில் அவசர சட்டம் ஒன்றை பிறப்பிப்பதன் நியாயத்தன்மை பற்றி கருத்தில் கொள்ளப்பட்டது. ஆனால் சட்டமன்றம் அமர்வில் இருப்பது என்பது அது கூடும் முதல் தினம் முதல் அக்கூட்டத்தொடரை ஆளுநர் முடித்து வைப்பது வரை அது அமர்வில் இருப்பதாக கருதப்படும் என்பதை விளக்கினார். இந்நிலையில் இது குறித்த ஒரு மசோதா சட்டமன்றத்தில் வைக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட வேண்டுமானால் இந்த ஒட்டுமொத்த அரசியல் சட்ட வழிமுறை முடிய நீண்ட காலம் எடுக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவேதான் இந்த அவசர சட்டம் பிறப்பிப்பதுதான் இந்த தற்போதைய நிலைக்கு ஒரு பொருத்தமான திருப்திகரமான தீர்வாக இருக்கும் என்று தான் கருதுவதாகவும் ஆளுநர் ராவ் குறிப்பிட்டுள்ளார்.
மணிவண்ணன் வழங்கிய தொகுப்பு அது. ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அவசர சட்டம் கொண்டுவரப்பட்ட போதும் சென்னை மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பலரும் அங்கிருந்து கலைந்து செல்ல விரும்பவில்லை. அங்கிருந்த மக்கள் பிபிசி தமிழிடம் தெரிவித்த கருத்துக்களின் தொகுப்பு இது.
இப்ப காலையில 9 ஏழு மணி வரைக்கும் நான் இங்க இருப்பேன் சார். 7 வீட்டுக்கு போயிட்டு திருப்பி நைட் ஒரு 11 முடிஞ்ச வரை அடுத்த நாள் காலையில வருவேன். ஷிஃப்ட் மாதிரி ஒரு கம்பெனில 3 ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்க இல்லையா? ஒரு கம்பெனி ஆக்டிவ் ஆகிட்டே தான் இருக்கு. கம்பெனி எந்த ஐடி கம்பெனியும் மூடுறது இல்லை யாருமே, அது ஆக்டிவா போயிட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இங்க நடந்திருக்க போராட்டமும். ஈவன் தான் வந்து நான் ஒரு யூஎஸ் ஹெல்த்கேர் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ அன்னைக்கு ஸ்டார்டிங் மார்னிங் 6:30 6:30 இருந்து நாங்க இங்க தான் இருக்கோம். அன்னைக்கு முன்னாடி நாள் நைட் ஷிஃப்ட் தான். என்னோட ஷிஃப்ட் முடிச்சுட்டு தூங்காம அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருந்தேன். திருப்பி நைட் ஷிஃப்ட் போறேன்.
இந்த மாணவர் மணிகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்களோ யார் யார் காலையோ உயர்த்துக்கு பதில் இந்த குழந்தைங்க காலையில் விழலாமே, இவங்க கிட்ட நம்ம வந்து நிக்கலாம் அப்படிங்கிற ஒரே கருத்துக்காக தான் இன்னைக்கு இடம் எங்களுக்கு தெரியல, போற இடம்லாம் நாங்க போயிட்டோம். இனி போக இடம் இல்லங்கறதுனாலதான் குழந்தைங்க கால நம்ம விழுந்துடலாம். இனி எல்லாத்துக்கும் இந்த மாணவர்கள் ஒரு ஒரு பிரச்சனைக்கும் முன்ன வந்து நிக்கணும். இந்த போராட்டம் இதோட நிற்க கூடாது அப்படிங்கறதா எங்க எல்லாரோட ஒட்டுமொத்தமான விருப்பம்.
பண்றாங்க சார், அவசர சட்டம் இப்ப ஜல்லிக்கட்டு நடத்துறோம் அப்படின்னு கண் துடைப்புக்கா எங்களுக்கு அந்த கண் துடைப்பு.
இது வந்து ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் நினைக்காதீங்க, தமிழர்களோட உரிமைகளுக்காக போராடுறாங்க எல்லாரும். முக்கியமானது தமிழர்களோட உரிமைகள்லாம் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பப்ளிக் சப்போர்ட் ஏன் உலகத்துக்கு வந்ததுன்னா எல்லா உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. போது இது ஒரு சான்ஸ் கிடைச்சது இல்ல, டிவியில தான் பாத்துருக்கோம். ஆனா இவ்வளவு சப்போர்ட் ஏன் பண்றாங்கன்னா தொடர்ந்து வந்து தமிழரோட உரிமைகள் வந்து விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது இது ஒரு சான்ஸா கிடைச்ச உடனே எல்லாருமே வந்து முன்னால வந்து நம்ம விட்டு கொடுக்க கூடாது, இந்த இளைஞர்களை வரவேற்கணும், எல்லாருமே நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு உணர ஆரம்பிச்சாங்க. அதுக்குதான் இவ்வளவு இவ்வளவு ரெஸ்பான்ஸ். உரிமைகள் தான் மெயினா, ஜல்லிக்கட்டு நினைக்காங்க, நம்மளோட உரிமையை விடக்கூடாது.
எந்த நம்பிக்கையில் ஆரம்பிச்சுனா 8ஆம் தேதி யாருமே கூப்பிடாம வெறும் ஆன்லைன் மூலமா இவ்வளவு பேர் கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்தாங்க சார், பாத்திருப்பீங்க. இவ்வளவு பேர் வந்தாங்களே, இன்னைக்கு இது உலகமே பாக்குற ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம பண்பாட்டை காப்பாத்தணும், விவசாயியை காப்பாத்தணும், தமிழ் மீனவ தமிழரை காப்பாத்தணும். எங்களுக்கான கோரிக்கைகளை நாங்க நிறைவேற்றிக்கணும். இப்படி அவங்களுக்குள்ள இந்த ஒரு ஒரு கோவம் ஒவ்வொருத்தனையும் எல்லா வேலையும் தூக்கி போட்டு இங்க வர வச்சது. போராடி அரசாங்கத்தை பிரஷர்ல வச்சிருந்த ஆசை இல்ல, நாங்க கேக்குறது வந்து அவங்க கொடுத்துட்டாங்கன்னா எங்க முகத்துல சிரிப்பு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கூட்டம் அவங்களே கலைஞ்சு போயிடுவாங்க சார்.
போராட்டக்காரர்கள் பிபிசி தமிழிடம் தெரிவித்த கருத்துக்கள் அது. இளைஞர்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவாக ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாணவ போராட்டக்காரர்களிடம் போராட்டத்தின் தொடக்கத்தில் பேச்சுவார்த்தை நடத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனிடம் கேட்டேன்.
மிகப்பெரிய வெற்றி இளைஞர் சக்திக்கு, மாணவர் சக்திக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தெளிவான நிலைப்பாடு முதல்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம். 2011 டிஎம்கே காங்கிரஸ் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட குளறுபடியினால் இந்த ஜல்லிக்கட்டு நின்று போச்சு. இந்த 5 வருடங்களில் மிகப்பெரிய போராட்டங்கள் அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் எடுத்து இப்ப கடைசியில இது ஒரு முடிவுக்கு வந்திருக்குன்றதுல மிகுந்த சந்தோஷப்படுறோம். இதுக்கு தூண்டுகோலாக இருந்த இளைஞர்களுக்கு இந்த வெற்றி முழுமையாக சொந்தமாகணும்ன்றது என்னுடைய எண்ணம்.
சார், இந்த போராட்டத்தினுடைய வடிவத்தை பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அறவழியில போராடி இருக்கிறாங்க, இன்னும் கும்பல் கும்பல், அதாவது அதிக எண்ணிக்கையில இளம் பெண்கள்லாம் வந்து இதுல பங்கேற்று இருக்காங்க, தாய்மார்கள் பங்கேற்று இருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க சார்?
தமிழ் அடையாளத்துக்கு ஒரு ஒரு த்ரெட் அப்படின்னு வந்ததுனாலதான் இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஜல்லிக்கட்டுக்காக என்பதை விட ஜல்லிக்கட்டை ஒரு அடையாளமாக இதற்கு அடித்தளமா இருக்கக்கூடிய தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மிரட்டலுக்குள்ளாகுது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனாலதான் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எந்த நிலையிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னபடி இந்த அரசாங்கம் இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கை அவங்க மனசுல இருந்தாலும் இது வருமோ வராதோ என்ற ஒரு பயம் கடந்த ஒரு மாதமாக இருந்தது. ஆனா கடைசியில தை மாதத்திலோ ஒரு வாரம் லேட் ஆனாலும் சரி, நாளைக்கு 13 மாவட்டங்கள்ல ஜல்லிக்கட்டு நடக்க போகுது. ஒவ்வொரு அமைச்சரும் அந்தந்த இடங்களுக்கு போயிருக்க போறோம். அலங்காநல்லூர்ல 200 வருடம் அன்புரோக்கன் ட்ரெடிஷன் இருக்கக்கூடிய அலங்காநல்லூர்ல நமது சிஎம் முதல்வர் அவர்களே இதை துவங்கி வைக்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு அமைச்சரும் 13 மாவட்டங்களையும் துவங்கி வச்சிட்டு இருக்காங்க. நானும் புதுக்கோட்டைக்கு போறேன், நானு ஸ்போர்ட்ஸ் அமைச்சன்ற பேர்ல இந்த பொறுப்புல போயிட்டு இருக்கேன். இது மிக மிக பெரிய வெற்றி, தமிழ் அடையாளத்துக்கு கிடைச்ச வெற்றி
நினைக்கிறேன்.
ஒரே குற்றச்சாட்டு, ஏன் இவ்வளவு லேட்டா பண்றீங்க, இந்த ஆர்டினன்ஸ் முதல்ல கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தவிர யாரும் வந்து ஜல்லிக்கட்டு நிறுத்தப்பட்டதுக்கு நாங்க காரணம்னு யாரும் சொல்லல.
அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன். அடுத்ததாக, தற்போது ஜல்லிக்கட்டு தொடர்பாக தமிழகத்தில் அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டிருந்தாலும் இது குறித்து பீட்டா நிறுவனம் தனது கருத்தை பதிவு செய்துள்ளது. அந்த நிறுவனம், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தற்போது நிலுவையில் உள்ளது, தமிழக அரசு தற்போது கொண்டு வந்துள்ள அவசர சட்டம் குறித்து பீட்டா நிறுவனம் பரிசீலனை செய்யும், அந்த வழக்கு குறித்து மேல்முறையீடு செய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.